2020 ஜனவரி மாத தென்றல் இதழில் கதிரவன் எழில் மன்னன் அவர்களின் சூர்யா துப்பறுகிறார். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். மரபணு மாற்றத்தின் மர்மம், பாகம் 24. முன்கதை. ஷாலினியின் சக ஆராய்ச்சியாளரான என்ரிகே காஸ்ட்ரோ தன் செயற்கை மரபணு சிந்தட்டிக் டிஎன்ஏ தொழில்நுட்ப நிறுவனம் பெரும் பிரச்சனையில் சிக்கிக் கொண்டதாக குறிப்பிடவே ஷாலினி அவருக்கு சூர்யாவை அறிமுகம் செய்தாள். என்ரிகே கிறிஸ்பர் முறையால் எவ்வாறு மரபணு எழுத்து தொடர்களில் ஓர் எழுத்தை கூட மாற்றி நோய்களை நிவர்த்திக்கவும் உணவு உற்பத்தியை பெருக்கவும் முடியும் என்று விளக்கினார். பிறகு கிறிஸ்பர் முறையின் பலவீனங்கள் பற்றி விளக்கி அவற்றை தன் ஆராய்ச்சியால் நிவர்த்தித்துள்ளதாகவும், ஆனால் திடீரென நுட்பம் தவறாக செயல்படுவதாகவும் சொன்னார். சூர்யா அவரது தலைமை விஞ்ஞானி விக்ரம் அளவுக்கு மீறிய செலவாளி என்று அறிந்தார். நிதித்துறை தலைவர் ஷான் மலோனி தன் நண்பர்களுடன் பல மில்லியன் டாலர் நிதி திரட்டியதால் மிக்க கவலையில் ஆழ்ந்துள்ளதை உணர்ந்தார். அடுத்து ஹான் யூ என்னும் இன்னொரு மரபணு நிபுணர் தொழில் பொறாமை கொண்டுள்ளதை ஊகித்தார். மேலும் பீட்டர் ரெட்ஷா என்னும் மூலதனமிட்டவர் இந்த பிரச்சனையால் கவலை மிக கொண்டுள்ளதையும் உணர்ந்தார். அனைவரையும் முன்னறியல் கூட்டி பிரச்சனையின் காரணகர்த்தா அங்கேயே உள்ளார் என்று அதிர்வேட்டை வீசினார். மர்மத்தை சூர்யா எப்படி தீர்க்கிறார் என்பதை பார்ப்போம். இக்கதையில் உள்ள மரபணு விவரங்கள் பல விக்கிபீடியா என்னும் மற்றும் பல இணையதளங்களில் உள்ள கட்டுரைகளில் காணப்படும் விவரங்களை தழுவி எழுதப்பட்டுள்ளன. அவற்றுக்கு என் மனமார்ந்த நன்றி. பிரச்சனை என்ன என்பதையும் அதன் காரணகர்த்தா அங்கேயே உள்ளார் என்பதையும் சூர்யா கூறவே அதிர்ந்து போன என்றிக்கே தன்னை சந்தேகித்தார் என அறிந்ததும் வெடித்தார். சூர்யாவின் விளக்கத்தால் அமைதியானார். ஆயினும் தன் குழுவினரில் ஒருவரே காரணகர்த்தா என்ற குற்றச்சாட்டை நம்ப முடியாமல் தவித்தார். குழுவினரின் நெருப்பு பார்வையை அலட்சியப்படுத்திய சூர்யா துரிதமாக விளக்கத்தை தொடர்ந்தார். நான் இங்குள்ள குழுவினர் மூவரையும் பீட்டரையும் சந்தித்து பேசியதில் எனக்கு ஒன்று நன்கு விளங்கியது. இந்த பிரச்சனையின் காரணம் தொழில்நுட்பம் அல்ல, ஆனால் அதை செய்ய ஒரு தொழில் நிபுணரால் தான் முடியும் என்பது. எனவே நான் விக்ரம் மீதும் ஹான்யூ மீதும் சந்தேக பார்வையை திருப்பினேன். விக்ரம் ஹான்யூ இருவரும் பொங்கி எழ எத்தனிக்க என்றிக்கே அவர்களை அடக்கினார். இருங்க, என் மேலேயே சந்தேகிச்சிருக்காரே, அப்புறம் என்ன, பரவாயில்லை, என்னதான் சொல்கிறார் பார்க்கலாம். சூர்யா தொடர்ந்தார். விக்ரம் பணத்தை தண்ணீரா செலவழிக்கிறார்னு தெரிஞ்சதுனால அவர் போட்டியாளர் நிறுவனர் எதிலிருந்தாவது பணம் வாங்கிட்டு இந்த நிறுவனத்தை கவுத்துட்டு குறைஞ்ச விலைக்கு வித்து அங்க தாவிடலாம்னு திட்டம் போட்டிருப்பார்னு சந்தேகிச்சேன். விக்ரம் வெடித்தே விட்டார். ஹேய் ஹேய், என்னை பத்தி என்ன சொல்ற நீ? என் செலவு என் சொந்த விஷயம், அதுக்கு என் குடும்ப பணமே நிறைய இருக்கு. இந்த வேலையே எனக்கு தேவையில்லை தெரியுமா? ஏதோ என்றைக்கு மேல இருக்கிற நம்பிக்கையாலையும் எனக்கே இந்த மரபணு கிறிஸ்பர் நுட்பத்து மேல இருக்கிற ஆர்வத்தாலையும் தான் இப்படி பிரச்சனை வந்தப்புறமும் இங்க குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன். வேற இடத்துக்கு தாவர அவசியம் எனக்கு துளி கூட கிடையாது. என்றிக்கேயும் ஆமோதித்தார். ஆமா சூர்யா, விக்ரம் சொல்றது அத்தனையும் சரி. அவர் முதல்லையே ரொம்ப பரம்பரை பணக்காரர். சூர்யா கையை உயர்த்தி காட்டி இடைமறித்தார். அது எனக்கு சீக்கிரமே தெரிஞ்சாச்சு. கிரணிடம் சொல்லி அவர் நிதி நிலையை வெவ்வேறு மூலங்களிலிருந்து சேகரித்து என் சந்தேகத்தை போக்கிவிட்டேன். விக்ரம் காரணகர்த்தா இல்லை. விக்ரம் முகமலர்ந்தார். ஆனால் ஹாலியோ கொந்தளித்தார். விக்ரம் இல்லை, என்றிக்கேயும் இல்லைன்ட்டீங்க. ஆனா இதை தொழில் நிபுணர் தான் செஞ்சிருக்கணும்னு இந்த அறையில தான் இருக்காருன்னு சொன்னீங்க, அப்போ என் மேல பழி போடுறீங்களா? சூர்யா கையை உயர்த்தி மறுத்து விட்டு தொடர்ந்தார். ஆமா ஹான், உங்க மேல எனக்கு பலத்த சந்தேகம் இருக்கு. அதுவும் என்றிக்கே மேலே தொழில் ரீதியா பொறாமை இருக்குன்னு கிரணின் மின்வலைய ஆராய்ச்சியில அரசல் புரசலா தெரிஞ்சுது. ஆனா அது மட்டும் காரணமா இருக்க முடியாது. ஏன்னா நீங்க பல வருஷமா இந்த நிறுவனத்துல பாடுபட்டு இந்த நுட்பத்தை வளர்க்க உதவி இருக்கீங்க, அதனால வேற காரணம் இருக்கணும். உங்களுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குன்னு கிரண் கண்டுபிடிச்சு எனக்கு குறுந்தகவல அனுப்பியிருக்கான். யாரோ உங்களை தூண்டிவிட்டு இந்த பிரச்சனையை உண்டாக்க உதவி செஞ்சா பெரும் தொகை அளிக்கிறதால் தூண்டியிருக்கணும். ஹான் அதை அசட்டை செய்தார். இதென்ன கதை? ஏதோ என் பழங்கதையும் கடனை பத்தியும் கண்டுபிடிச்சிட்டா போதுமா? ஒட்டந்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறீங்க, வெறும் கதை. என்றைக்கே நான் நிச்சயமா ஒன்னும் பாதகம் செய்யல, என்ன நம்புங்க. அப்போது கிரணும் ஷாலினியும் அவர்கள் கூடியிருந்த அரைக்கதவை திறந்து உள் நுழைந்தனர். கிரண் தலையாட்டி ஷாலினி கையில் இருந்த ஒரு தாள் கோப்பையை காட்டினான். ஷாலினியும் தலையாட்டி ஆமோதித்தாள். சூர்யா அதை அதிகம் பொருட்படுத்தாமல் தொடர்ந்தார். சரி, அதை பற்றி அப்புறம் விவரிப்போம். அதுக்கு முன்னால் அப்படி உங்களை தூண்டியது யாராக இருக்கும்? வெளியாட்களாக இருக்கக்கூடும் தான். ஆனா ஏன் உள்ளாளாகவே இருக்க முடியாது? அது இன்னும் எளிதாக நடக்கக்கூடிய விஷயம். அதனால நிதித்துறை நிபுணரான ஷான் மலோனி மேல என் சந்தேகம் திரும்பிச்சு. ஷான் மீண்டும் நெருப்பை கக்கினார். நினைச்சேன் என்னடா இன்னும் என் மேல மட்டும் பாயலியேனு ஆச்சு. நான் இந்த நிறுவனத்துக்காக எவ்வளவு உழைச்சிருக்கேன்னு தெரியுமா? ஒரே ஆளா பல பல மில்லியன் டாலர் நிதி திரட்டி இருக்கேன். எதுக்காக நான் இந்த பிரச்சனை செய்யணும்? சூர்யா தொடர்ந்தார். நீங்க நிதி திரட்டியது உண்மைதான், ஆனா அதுவே இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணமாகவும் இருக்கக்கூடும். நீங்க நிதி திரட்டிய மூலதனத்தால் சீக்கிரம் பல நிலைக்குமானு உங்களை வற்புறுத்தி இருக்கக்கூடும். அதனால் என்றிக்கையை பதற வைத்து நிறுவனத்தின் விற்பனையை வற்புறுத்தி முடித்து வைப்பதற்காக நீங்கள் நான் முன்னமே கேட்டபடி ஹானுடன் சேர்ந்து சதி செய்து பிரச்சனையை உருவாக்கி இருக்க கூடும். ஷான் வெறுப்பு கலந்த உதாசீனத்தோடு சிரித்தார். நல்ல கதையா இருக்கே இது. நீங்க சொல்றபடியே மூலதனத்தார் தொல்லையால் நிறுவனத்தை விற்க நான் முயற்சித்தாலும் இந்த பிரச்சனையால் நிறுவனத்தின் மதிப்பு மிகவும் குறையாதா? முதலுக்கே மோசம் வந்துவிடுமே. அப்போ எப்படி மூலதனத்தாருக்கு அவங்க பணத்தை திருப்பி கொடுக்க முடியும்? சொல்லுங்க என்றிருக்கே, இவருக்கு இந்த மாதிரி விஷயம் புரியல போல இருக்கு. ஏதோ முடிவு சொல்லணும்னு திரிக்கிறார் என்றிருக்கேயும் குழப்பத்தோடு வினவினார். ஆமாம் சூர்யா, எனக்கும் அது விளங்கலையே. எப்படி இந்த பிரச்சனையால மூலதனத்தார் பணத்தை திருப்பி தருமாறு செய்ய முடியும்? நிறுவன மதிப்பு ஒரே அடியா சரிஞ்சு போயிடுமே. சூர்யா தலையசைத்து ஆமோதித்தார். ஆமாம், முதல்ல அப்படி சரிஞ்சுதான் போகும். ஆனால் நிறுவனம் விற்க நீங்க சம்மதிக்க மாட்டீங்கன்னு குழுவினருக்கு நல்லா தெரியும். அதனால விற்பனை ஆகிறதா முடிவு செஞ்சு உங்களை தலைமையிலிருந்து அல்லது நிறுவனத்திலிருந்தே விலக்கிட்டு அப்புறம் பிரச்சனை ஒரு பேர் அற்புதத்தால மந்திரமாயமா நிவாரணம் அடைஞ்சிட்டா அப்போ நல்ல விலைக்கு விற்கலாம் இல்லையா? ஷான் அதை ஏற்காமல் தலையசைத்து மறுத்தார். ஆனால் என்றிக்கேவின் முகம் வெளியேறியது. ஓ ஆமாம், அப்படியும் ஆகலாம். அப்படி நான் யோசிக்கவே இல்லை. ஆனா சூர்யா, ஷான் அப்படி சதி செய்திருப்பார்னு என்னால நம்ப முடியாது. அவர் சில மூலதனத்தார்களோடு பேசி பிரச்சனை சின்னதுதான், இன்னும் கொஞ்ச நாளிலேயே சரி செஞ்சு நுட்பத்தின் வெற்றியை கூடிய விரைவிலேயே பிரகடனப்படுத்திடுவோம்னு சொன்னதை நானே கேட்டிருக்கேனே. சூர்யா தலையாட்டி ஆமோதித்தார். உண்மைதான் என்றிருக்கே. நானே கூட ஷான் இதை பற்றி அவருடைய சக முன்னாள் MBA மாணவருடன் பேசியதை கேட்டேனே. அதனால் பிரச்சனையை உருவாக்கி விற்கும் நிலைமைக்கு கொண்டு வருவதை செய்தது ஷானால் முடிஞ்சிருக்குமே தவிர அதை செய்தது அவர் இல்லைதான். உங்களை பத்தி அப்படி பேசினதுக்கு மன்னிச்சிடுங்க ஷான், நீங்க நிரபராதி. ஷான் முகம் மலர்ந்தார். அப்பாடி, நான் சில நிமிஷம் மூச்சு திணறிட்டேன். நான் குற்றவாளி இல்லைன்னு சொன்னதுக்கு மிக்க நன்றி. ஆனால் சூர்யா தொடர்ந்தார், ஆனால் நீங்க செய்யாத அதே காரியத்தை மற்றொரு நிதித்துறை நிபுணர் செஞ்சிருக்கலாம் அல்லவா? பல நிறுவனங்களில் இப்படிப்பட்ட பலதர சிக்கல்களை சந்தித்து சமாளித்த ஒருவருக்கு இது மிக எளிதுதானே? அதைத்தானே செஞ்சீங்க பீட்டர். ஹான் யூவுக்கு எவ்வளவு பணம் இதுவரைக்கும் கொடுத்தீங்க? இன்னும் எவ்வளவு வாக்களிச்சிருக்கீங்க? மறுக்கவெல்லாம் வேண்டாம். எல்லாம் ஹான் யூவோட மேஜையை குடைஞ்சு ஷாலினி விஞ்ஞான நுட்ப ரீதியாகவும் கிரண் நிதி ரீதியாகவும் இதோ இந்த கோப்புல வேண்டிய அளவு ஆதாரங்கள் திரட்டியாச்சு. பீட்டர் தன் இருக்கையிலிருந்து குபீரன் எழுந்து கையை ஆட்டிக்கொண்டு ஏதோ சொல்ல போனவர் தொப்பென திரும்பி விழுந்து முகத்தை மூடிக்கொண்டார். ஹான் யூவும் முகம் வெளிரி தொய்ந்து உட்கார்ந்தார். என்றிக்கே பொங்கி வந்த கோபத்தை அடக்கி கொண்டு, பீட்டர் கெட் அவுட், நான் உங்களை போர்டு மூலமா கவனிச்சுக்கிறேன். ஹான், நீங்க மாறிட்டீங்கன்னு நினைச்சு சேர்த்துக்கிட்டது பாம்பை மடியில கட்டிக்கிட்டா மாதிரி ஆயிடுச்சு. விக்ரம், செக்யூரிட்டி கிட்ட சொல்லி இவரை உடனே வெளியில் தள்ளுங்க. அந்த கோப்பில் இருக்கிற வழிமுறையை பார்த்து உடனே அதை மாத்தி முன் நுட்பத்தை வேலை செய்ய வைக்க வழி பாருங்க. சூர்யா, ஷாலினி, கிரண், உங்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எனக்கும் இந்த நிறுவனத்துக்கும் மறுவாழ்வு கொடுத்து உலகத்துக்கே இந்த மரபணு நுட்பத்தினால பலன் கிடைக்க வாய்ப்பளிச்சிருக்கீங்க. சூர்யா பவ்யமாக குனிந்து பாராட்டை ஏற்றுக்கொண்டார். அதெல்லாம் ஒண்ணுமில்லை என்றிருக்கே, கொஞ்ச நாளானா நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நாங்கள் நிதித்துறையில யோசிச்சு துரிதமாக்கிட்டோம், அவ்வளவுதான். உங்கள் முயற்சி வெற்றியடைய வாழ்த்துக்கள். ஷாலினியும் முத்தாய்ப்பு வைத்தாள். ஆமாம் என்றிருக்கே, உங்கள் மரபணு நுட்பம் உலகுக்கே மிக முக்கியம். சீக்கிரமே முழு நடைமுறை பயனுக்கு கொண்டு வாருங்கள். அவளோடு எதிர்பார்க்கிறேன். இங்கே நம் துப்பறியும் மூவர் விடை பெற்றுக் கொண்டனர். அவர்களை நாம் மீண்டும் அடுத்த விசாரணையில் சந்திப்போம். முற்றும். கதிரவனை கேளுங்கள். ஆரம்ப நிலை நிறுவன யுக்திகள் பாகம் 16 அடுத்த இதழில் தொடங்கும். ஆரம்ப நிலை நிறுவனங்கள் தழைத்து வளர வேண்டுமானால் அவை கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறைகள், தந்திரங்கள், யுக்திகள் குறித்து முன்னர் கதிரவன் எழில் வண்ணன் நுணுக்கமாகவும் சுவைப்படவும் தென்றல் வாசகர்களுக்கு விவரித்து வந்துள்ளார். சீனித் தளத்தில் வந்த ஸ்டார்ட் அப் சீக்ரெட்ஸ் என்னும் கட்டுரை தொடரின் வரிசையை சார்ந்து அமைந்துள்ள இக்கட்டுரை தொடர் வெறும் தமிழாக்கம் அல்ல. கதிரவன் தமது நெடுங்கால அனுபவத்தை இதில் சேர்த்து கொடுக்கிறார். அடுத்த இதழில் ஆரம்ப நிலை யுக்தி 16 வாசிக்க தவறாதீர்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.